بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, வஹியை மட்டும் பின்பற்றுவோம் என்ற இந்த தலைப்பை ரமலானில் நாம் தேர்வு செய்து தொடர்ச்சியாக அதில் பல விஷயங்களை அறிந்து வருகிறோம். இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. எது வஹி என்று முடிவு செய்வதில் இதுநாள் வரை இஸ்லாமிய சமுதாயம் சரியான ஒரு கண்ணோட்டத்திலே இருந்தது. ஆனால் தற்போது இஸ்லாத்தின் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய நபிமொழிகளை நாங்கள்தான் இது வஹி இது வஹி இல்லை, இது நபிமொழி இது நபிமொழி இல்லை என்று நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம் என்ற ஒரு நிலை சில பேரிடம் ஏற்பட்ட காரணத்தால் நபிமொழிகளை நம்பக்கூடிய மக்களை வழிகேடர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் முஷ்ரிக்குகள் என்றும் சொல்லக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, அரபு நாடுகள் அங்கேயும் இந்த நோய் பரவி முஸ்லிம்களுக்கு பின்னால் தொழுவதில்லை, தொழுக மாட்டோம் என்று சொல்கிறார்கள். தெளிவாகவே கூறுகிறார்கள், நீங்கள் எல்லாம் முஷ்ரிக் காஃபிர். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, இது ஒரு பெரிய குழப்பமா இல்லையா? எத்தனையோ மசாயில்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், எத்தனையோ மசாயில்களில் நமக்கு மத்தியில் மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்ல, இன்னொரு ஆள் இன்னொரு கருத்தை சொல்ல, இது மாதிரியான நிலைகள் இருக்கலாம். ஆனால் நீ முஸ்லீம் இல்லை காஃபிர், நீ முஷ்ரிக், நான் தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அது என்னமோ வந்து நம்மளை மட்டும் சொன்னால் கூட பரவாயில்லை, இதுநாள் வரைக்கும் வந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் அறியாமல் சிரிக்க வச்சுட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொண்ட நபிமொழிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அப்போ நீங்கள் முஸ்ரீக்கு காஃபிரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் இருந்து இதுநாள் வரைக்கும் வந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்ற நபிமொழிகளை ஏற்று வாழக்கூடிய இன்றைய முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் வழிகேட்டில் இருந்தாங்க, அவங்க சிறுக்கில் இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. சுருக்கமாக, நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டாதான் முஸ்லீம், நான் சொல்றதை ஏத்துக்கிறான்னா நீலாம் காஃபிரு முஸ்ரிக்கு முஸ்லீமே இல்லை என்ற அளவுக்கு இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டும், இந்த ஃபித்னாவுக்கு இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த ஃபித்னாவுக்கு அடிப்படை என்ன, ஆணி வேற என்ன, ஹதீஸ்களை மறுக்கிறது தான். ஹதீஸ்களை இவர்கள் மறுக்காமல் இருந்திருந்தால் இந்த ஃபித்னாவில் போய் சிக்கியிருக்க மாட்டாங்க. எந்த ஃபித்னாவில்? முஸ்லீம்களை பார்த்து காஃபிரு முஷ்ரிக்கு, மக்காவில் இல்லை இமாம் பின்பற்றி தொழுகலாமா, அவர் தெரியாமல் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க அவங்க தெரியாமல் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த ஹதீஸை சிறுக்கான ஹதீஸை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ அவர்கிட்ட சொல்லணும், சொல்லிங்கிட்ட அவரும் முஷ்ரிக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஃபித்னா உருவானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நபிமொழிகளில் இவர்கள் கை வைத்தது தான் காரணம். குரானுக்கு முரண், குரானுக்கு முரண்னு பொய்யான காரணத்தை சொல்லி ஹதீஸ்களை மறுத்ததுனால தான் இன்னைக்கு எங்கள் ஜமாத்தை விட்டால் உலகத்தில் யாருமே முஸ்லீம் இல்லை, யாருமே தௌஹீத் இல்லை அப்படிங்கிற ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. சரி, அந்த ஜமாத்திலேயாவது எல்லா ஜமாத்தும் சேர்ந்து இந்த கருத்தை சொல்லிச்சா? இல்லை, ஒரே ஒரு நபர் அந்த கருத்தை விதைத்தார், அப்படியே எல்லோரும் அதை அங்கீகரித்து கொண்டார்கள், அது யாரும் கண்டுபிடிச்சதில்லை. ஒரு ஆளுடைய சிந்தனையில் உருவான கருத்து, ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு நல்ல தத்துவங்கள் உருவானா பரவாயில்லை, அந்த சிந்தனைகளில் இஸ்லாத்தை வலுப்படுத்துகிற மாதிரியான கருத்துகள் உருவானா பரவாயில்லை, முன்னாடியெல்லாம் உருவாகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த சிந்தனைகள்ல என்ன கருத்து உருவாகுதுன்னா, நான் சொன்னதை கேட்டேனா நீ முஸ்லீம், இல்லைன்னா நீ காஃபிர். நான் சொன்ன ஹதீஸ மறுத்தா நீ மறுக்கணும், நான் மறுத்த ஹதீஸ நீ ஏத்துக்கிட்டா நீ முஸ்லீம் என்ற மாதிரி. அதாவது குறிப்பா சொல்ல போனா அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறது. இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் தானே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் யார் இருக்கா யார் இல்லைங்கிறத முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஃபித்னா குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு வந்து மூல காரணம், மூல நோய் என்னன்னு கேட்டால் இந்த நபி மொழிகளை மறுக்கிறது தான். இதை நேற்றைய தினத்தில் நம்ம விரிவாக சொன்னோம். ஏன்னா அப்பாவி மக்களை குரானுக்கு முரண், இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுது, இந்த நபி குரானுக்கு முரண்படுது இப்படி சொல்லி சொல்லி, ஆமா குரானுக்கு முரண்பட்டா ஹதீஸ் எப்படிங்க ஏத்துக்கிற முடியும், நபி குரானுக்கு முரணா பேசுவாங்களா, இப்படி ஒரு ஏமாற்று காரியத்தை செய்து நபிமொழிகளை மறுக்க வச்சு நபிமொழிகள் மேல தப்பான எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி அப்புறம் அந்த நபிமொழிகளை நம்பக்கூடிய மக்களை எல்லாம் வழிகேடர் காஃபிர்னு சொல்ல வச்சு அந்த மக்களை விட்டு அவங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் சாதுரியமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நேற்றைய தினம் தெளிவுபடுத்தணும், குரானுக்கு முரண் சொல்லி ஹதீஸ மறுக்கிறதுல அறியாமை தான் இருக்குது, குரான் இல்லை. அதை நம்ம விரிவான ஆதாரங்களோட நேற்றைய தினம் தெளிவுபடுத்தினோம். இன்னைக்கு சுருக்கமாக அந்த சொன்ன விஷயத்துல சுருக்கமாக சொல்லி காட்டுறோம். இப்ப முரண்பாடுங்கிறது எப்போ வரும், குரான் வசனத்தை தப்பா புரிஞ்சுட்டா அப்ப ஹதீஸையும் குரானையும் முரண்பாடா காட்டிடுவாங்க. இது அல்ல அவங்களுக்கே ஒரு சோதனை ஏற்படுத்தி அவங்க வாயிலிருந்து ஒரு உண்மையை கூட வர வைத்தான் அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா ஒரு சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ மறுக்கும் போது ஒரு வசனத்தை காட்டினாங்க, வல்லாஹு யாசிமுக்க மின் நாஸ், மக்களிடமிருந்து நபியே உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு குரான்ல இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி அவங்களுக்கு சூனியத்தால பாதிப்பு ஏற்பட்டது என்றால் மக்களிடமிருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கலையா? அப்ப இது குரானுக்கு முரண்படுது அவங்களே சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு மக்களிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான்னா நபிக்கு தீங்கே ஏற்படாதுங்கிற அர்த்தம் அல்ல, நபியை கொல்ல முடியாதுங்கிற அர்த்தம். அப்ப அந்த வசனத்தை தப்பா புரிஞ்சதுனால இந்த ஹதீஸ் அந்த வசனத்தோட மோத விட்டாங்க. இப்ப வசனத்துடைய விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சா, உலமாக்கள் போட்ட போடல என்ன பண்றாங்க, இந்த வசனத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப குரானுக்கு முரண் என்ற வாதத்துக்கு முன்னாடி என்ன குரானா இருக்குது, ஜஹாலத்து தான் இருக்குது, அவங்களுடைய சுய அறிவு தான் இருக்குது. அப்ப குரானுக்கு முரண் சொல்லி ஹதீஸ மறுக்கிறது வந்து அவங்க குரானை வச்சு மறுக்கல, அவங்களுடைய அறியாமையை வைத்து சுய அறிவை வைத்து மறுக்கிறார்கள். இதை நீங்க புரியணும். அது மாதிரி இன்னொரு இதையும் சும்மா சொல்லி காட்டணும், அவங்க வாபஸ் வாங்க செய்ய குரானுக்கு முரண் என்று சொல்லி மறித்து ஹதீஸை மறுத்து விட்டு பிறகு வாபஸ் வாங்கின ஒரு ஆதாரத்தை நம்ம சொன்னோம். என்னன்னா இந்த ஆயிஷா ரலியல்ல அவங்க வந்து பயணத்தில் ஆரம்பத்தில் 2.5 ரக்அத் தொழுகை இருந்துச்சு, அப்புறம் உள்ளூரில் அல்லா 4 ரக்அத் அதை 2 ரக்அத் அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஹதீஸை அவங்க மறுத்தாங்க. ஒரு குரான் வசனத்தை சொல்லி மறுத்தாங்க. அது என்ன, குரான் வசனத்தை அங்கே சரியாக வழங்கினாங்க, ஆனால் ஆயிஷா ரலியல்ல அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை தப்பாக புரிந்து விட்டார்கள். அப்போ அதை நம்ம சுட்டி காட்டும்போது, ஆமாம் இது குரானுக்கு முரண் சொல்லி மறுத்தோம், ஆனால் இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சுக்கிறலாம், முரண் இல்லாமல் இப்படி புரியலான்னு அவங்களே வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ இங்கே வந்து கோளாறு என்ன, குரான் வசனத்தை சரியாக புரியறாங்க, ஹதீஸை தப்பாக புரிஞ்சுட்டாங்க. முதல் சொன்ன உதாரணத்தில் அந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான கோளாறுகள் வர்றதுக்கு காரணம் என்ன, குரான் அல்ல, ஹதீஸ மறுக்கிறதுக்கு காரணம் குரான் அல்ல, குரான் இவங்க சொன்னாலும் அவங்க சுய அறிவை கொண்டுதான் மறுக்கிறாங்கிறத இந்த ஆதாரங்களின் மூலம் அல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டான், மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கி விட்டான். அப்ப மக்கள் சிந்திக்கணும், இப்படி எத்தனை ஹதீஸ் இப்படி இந்த மாதிரி குரானுக்கு முரண் சொல்லி ரெண்டு வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்ப குரானுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்கிறாங்களே அதுல எப்படி இருக்கும், அதில் அந்த வசனத்தை எப்படி தப்பாக புரிஞ்சிருப்பாங்களே, ஹதீஸ் அல்லது வசனத்தை சரியாக புரிஞ்சால் கூட ஹதீஸை தப்பாக புரிஞ்சிருப்பாங்களே, அதனால் இவங்களுக்கு முரணா தெரியலாமே. அப்போ இவங்க பேச்சை கேட்டு முஸ்லீமை போகிறாங்க காஃபிர்னு சொல்லி சகோதரத்துவத்தை எல்லாம் முறிச்சு அது பெரிய ஃபித்னா என்று மக்கள் புரிய வேண்டும். அப்புறம் யூதன் குரானில் முரண்பாடு இருக்குன்னு நிறைய காட்டுறான், அப்போ அவன் ஆதாரத்தை வச்சா குரானில் முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறான். அதை நம்ம கேள்வி நிறைய உதாரணங்களை கூட சொன்னோம். அப்போ அதுலேருந்து என்ன புரியுறோம், குரான்லே முரண்பாடு இருக்குன்னு சொல்லி அவன் நிறைய வசனங்களை போட்டு பத்தியா இந்த வசனம் இதுக்கு மாத்தமா இருக்கு, இந்த வசனம் இதுக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு யூதன் நிறைய பட்டியல் போடுறான். அப்ப அதை எப்படி விளங்குறோம், அவன் அறிவுல கோளாறு, குரான்ல முரண்பாடு இல்லை. அப்ப அவன் முரண்பாடுன்னு காட்டுறது எதை வச்சு, குரானை வச்சு இல்லை, அவனுடைய அறிவை வச்சு காட்டுறான். இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் ஒரு ஆள் சொல்லிட்டா குரானுக்கு முரண் நம்பிடுறாங்க. ஆனா அந்த குரானுக்கு முரண்கிறது பொய்யான வாதம், அதுல வந்து அறிவு தான் இருக்குது, அறிவை வச்சு மறுக்கிறாங்க. ஆனா நான் அறிவை வச்சு மறுக்கிறேன்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா, உன் அறிவை வச்சு நீ எதுக்கு மறுக்கிற ஹதீஸ? தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. அப்ப அதை சொல்லாம குரானுக்கு முரண் சொல்லி அறிவை என்ன செய்யறது, வச்சு மறுக்கிறது. குரானுக்கு முரண் சொல்லி அதை வச்சு தன்னை காப்பாத்திக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வது, இந்த மாதிரி ஒரு வேலை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி நம்ம நேற்று இன்னொன்று சொன்னோம், இந்த அறிவு தான் காரணமாக இருக்குதுங்கிறதுக்கு குரானும் ஹதீஸும் முரண்படுற மாதிரி தெரிஞ்சால் இணைச்சு விளங்க முடியும். விளக்கம் இருந்தால் கூட இவங்க மனசுக்கு ஒத்து வரல அந்த விளக்கம், விளக்கம் சரியான விளக்கம், ஆனால் இவன் மனசில் அந்த விளக்கம் ஒத்து வரலங்கிற காரணத்தினால ஹதீஸை மறுக்கலாம். அப்போ விளக்கம் இருக்குது, அந்த விளக்கம் மனசுக்கு பிடிக்கலை. அப்போ இதுக்கும் காரணம் என்ன, குரானா? அப்போ அறிவு தானே காரணம். விளக்கம் இருந்து கூட அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேன், நான் முரண்பாடாக தான் காட்டுவேன், ஹதீஸோட மோதத்தான் செய்வேன், மறுக்கத்தான் பண்ணுவேன், விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க எதை வச்சு மறுக்கிறாங்க, விளக்கம் இருந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அறிவு தான் காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிய வேண்டும். அது மாதிரி சுருக்கமாக பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில அடையாளங்கள் என்னென்னா, குரானுக்கு முரஞ்சொலி மறுக்கிறாங்கல்ல நபிமொழிகள், இது நாள் வரைக்கும் இவர் ஒரு ஆள் தான் அறிவாளியா? நான் கேட்குறேன், இவர் ஒரு ஆள் தான் அறிவாளியா? இது நாள் இதுக்கு முன்னாடி வந்து அறிவாளிகளே வரலையா, மார்க்கத்தை படித்தவங்களே வரலையா? வருவான், இந்த விஞ்ஞானத்தை படித்தவன், துனியாவை நிறைய தெரிஞ்சவன், அப்படிப்பட்டவர்கள் பின்னாடி நிறைய வரலாம். ஆனால் மார்க்கத்தை பற்றி இங்கே பேசுகிறோம், மார்க்கத்தில் அறிவாளிகள் 1400 வருஷமாக இல்லாமல் இன்றைக்கி புதுசாக வந்துட்டாரா இவர்? அப்போ இதனால் வரைக்கும் புகாரி முஸ்லீம் எத்தனை ஆய்வாளர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லோரும் இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்த பெரும்பாலான எல்லா அறிஞர்களும் இவரை தவிர, இன்னைக்கு உள்ள இவரை தவிர எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் மாமேதைகளும் கல்வியில் கரை கண்டவர்களும் இது முரண் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் முரணுங்கிறார். அப்போ இங்கே பளிச்சுன்னு தெரியுதா இல்லையா இந்த ஒரு விஷயத்தில்? அப்ப இவர்கிட்ட தான் மிஸ்டேக்கு, இவருடைய அறிவுல கோளாறு. அப்ப அறிவை வச்சு தான் மறுக்கிறாரு, குரானை வச்சு மறுக்கல. எல்லாரும் குரானை இசை இணைச்சு ரெண்டே ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, இவர் ஒன்ன ஈமான் கொண்டு ஒன்ன மறுக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட வந்து அறிவுல கோளாறு, இது பளிச்சுன்னு புரிய வேண்டிய விஷயம் இதுல இருந்து. அது மாதிரி அறிவை யூஸ் பண்ணாங்கல்ல ஒரு வழிகட்ட கூட்டம், அதை இன்னைக்கு இவங்களும் ஒத்துருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி மோத்தசிலான ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது வந்து அறிவை ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடிய கூட்டம். அல்லா ரசூல் சொன்னதுக்கு மேலே அதுக்கு அறிவு தான் பெருசு அந்த வழிகட்ட கூட்டத்துக்கு. அதை இவங்களும் வழிகட்டு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க அறிவை தான் யூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். குரானுக்கு முரண்கிறது குரான் இல்லை, அறிவு இருக்குது, அவங்களுடைய சுய சிந்தனை தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா, அறிவை அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட வழிகட்ட மோத்தசிலாக்கள் அவங்க மட்டும் என்ன ஹதீஸை மறுத்தாங்களோ, என்ன ஹதீஸ்ல கை வச்சாங்களோ அதே ஹதீஸ இவரும் மறுக்கிறார், வேற யாருமே மறுக்கல. மறுத்தவங்க யாருன்னு பார்த்தா, அறிவு தான் பெரிய ஆதாரம், அறிவுல போட்டு ஆதாரங்களை பார்க்கணும், அறிவுக்கு ஒத்து வந்தா ஹதீஸ் இல்லைன்னா ஹதீஸ் இல்லைன்னு சொல்லி ஹதீஸ மறுத்துச்ச ஒரு வழிகட்ட கூட்டம், அவங்க மட்டும் மறுத்துருக்கிறாங்க. அப்ப இவரும் மறுக்கிறார், வேற யாருமே மறுக்கல. அப்ப இது இன்னொரு அடையாளம். அப்ப இது என்னது, குரானுக்கு அவங்களும் அப்படிதான் செஞ்சாங்க. இந்த அறிவு ஆதாரமாக கொண்ட மோத்தசிலா குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் சொல்லி ரொம்ப ஓவரா குரானை தான் காட்டுவாங்க. குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் சொல்லி இது அதிகமாக பேசணுவங்க, ஏன்னா அறிவு அவங்களுடைய அடிப்படை ஆதாரம். அப்ப இதுவும் என்ன காட்டுது, ஆஹா ஜாயிண்டிங் அங்கல போகுது, அறிவு ஆதாரமாக கொண்டவங்க மறுத்த மாதிரில இவர் மறுக்கிறாரு, அவங்க மறுத்த அதிச அப்படி இவர் அச்சா அப்படியே மறுக்கிறாரு, அவங்க வச்ச வாதங்களை அப்படியே காப்பி எடுத்து இவரும் சொல்றாரு, நல்லறிஞர்கள் எங்க யாரும் சொல்லலை, அவங்களோட போய் ஜாயிண்டிங் ஆகலை, ஜாயிண்டிங் அங்கே போய் ஆகுதுன்னா அப்போ இவரும் குரானுக்கு முரண் என்று பொய் சொல்கிறார், ஆனால் அறிவை கொண்டு நபிமொழிகளை மறுக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரியணும். அது மாதிரி இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு விவாதத்திலையும் புதுசு புதுசாக ஹதீஸ்கள் மறுக்கப்படும். ஒரு விவாதம் என்று போனால் அங்கே மாற்றுக்கருத்தில் உள்ளவங்க இந்த ஹதீஸை மறுக்கிறியே, இந்த ஹதீஸும் இப்படித்தானே இருக்குன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு, அந்த ஹதீஸும் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஹதீஸை மறுப்பீங்களான்னு ஒரு 5-6 ஹதீஸை தூக்கி போட்டாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 4-5 ஹதீஸ் காலியாக போயிடும். ஆமா இதுவும் மறுக்கு, இதுவும் சரியில்லை, இதுவும் குரானுக்கு முரண். அப்ப எதிராளி விவாதத்துல மாற்றுக்கருத்துடையவர் ஒரு கேள்வியை கேட்டோனையுமே மறுக்கிறாங்கன்னா விவாதத்துல சடனா எங்க ஒரு ஹதீஸ் வந்து தெரியலன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு ஆள் கேட்கிறார், இதை மறுப்பியான்னு கேட்கிறார், சனதெல்லாம் சரியா இருக்கு, அறிவிப்பாளத்தோட சரியா இருக்கு, இதை மறுப்பியான்னு கேட்டா உண்மையிலே ஹதீஸ்ல பேணுதல் உள்ளவங்க என்ன செய்யணும்? நாங்க மறுக்கல மாட்டோம், ஆய்வு பண்ணுவோம். ஒரு பேச்சுக்கு அவங்க மறுக்கலாங்கிற நிலைப்பாட்டில் இருந்தா கூட ஆய்வு பண்ணி சரியா தெரிஞ்சா மறுப்போம், இல்லைன்னா மறுக்க அப்படி சொல்லலாம். ஆனா அங்க அந்த மாதிரி இல்லை. விவாதத்தில் இந்த ஹதீஸை வந்து என்ன அப்படின்னு கேட்டா அங்கேயே அந்த ஹதீஸை போட வேண்டியது, அங்கேயே அந்த ஹதீஸை மறுக்க வேண்டியது. அப்ப இதுவும் என்னத்தை காட்டுது? இது அவசர கோலம், கேள்வி கேட்டா பதில் தெரியலங்கிறனால மறுக்கிறாங்க. அப்ப குரான வச்சா மறுக்கிறாங்க. அறிவின்மை காரணத்தால் தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி நபிமொழிகளை மறுக்கிறாங்கிறது இந்த விவாதத்தில் மறுக்கிறதும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது மாதிரி அந்த அதே அடிப்படையில் தான் அந்த கண்ணீர் ஹதீஸ்லாம் மறுத்தது. முதல் பார்த்தீங்கன்னா சூனியத்துக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஹதீஸை மட்டும் மறுத்தாங்க. சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு வரக்கூடிய ஹதீஸை மட்டும் குரானுக்கு முரன்னு சொல்லி மறுத்தாங்க. அந்த நேரத்தில் கண்ணீர் சம்பந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அடுத்த கேள்வி வருது, இதுவும் சூன்யமும் கண்ணீர் மாதிரி தானே இருக்குது, அதுவும் ஒரு நம்ம அறிவுக்கு புலப்படாத ஒரு மறைமுகமான தீமையாவில் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோனையுமே அப்ப அந்த ஹதீஸுகளையும் மறுக்கிறாங்க. அப்ப இது என்ன? அப்ப இது என்னத்தை காட்டுது? தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்ட காரணத்தால் அதுக்கு ஒத்து வரல, ஒத்து வரலன்னு எதெல்லாம் ஒத்து வரலையோ அப்ப அதெல்லாம் மாற்றுக்கிறது கேட்டா அதை உடைச்சாதான் நம்ம கொள்கை நிலைநாட்ட முடியும் என்று வரும்போது அது ஹதீஸா இருந்தா கூட அந்த ஹதீஸை உடைச்சிடுறாங்க, அந்த ஹதீஸுகளில் மறுத்துடுறாங்க. அப்ப இதுக்கு பேர் குரானை வச்சு மறுக்கிறதா, குரானுக்கு முரண்படும் சொல்லி மறுக்கிறதா? இது அதான் இருக்குது. என்ன இருக்குது? பிடிவாதம். ஹதீஸ் மறுப்பு கொள்கையில பிடிவாதம். ஒரு ஹதீஸை காட்டி உன் கொள்கை தப்பு இருக்குன்னு சொன்னா கொள்கையை மாத்து, அதை விட்டு நீ என்ன பண்ற ஹதீஸை மறுக்கிற. அப்ப இது என்ன கொள்கை? கேடு கட்ட கொள்கை. அப்ப குரானுக்கு மாத்தம் சொல்லிய நபிமொழியை மறுக்கிறீங்க. மனோ இச்சை, பிடிவாதம், மூர்க்கத்தனம், சொல்லிட்டோம் அதை அப்படியே நியாயப்படுத்தணும். அப்ப இந்த மாதிரி சுய அறிவு தான் குரானுக்கு முரண் என்ற வாதத்துக்கு பின்னால் இருக்கிறது. அப்புறம் இன்னைக்கு முஷ்ரிக்குங்கிறாங்கல்ல இஸ்லாமிய சமுதாயத்தை, காஃபிர் முஷ்ரிக்குங்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தா குரானும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஆதாரம் இதுக்கு? ஆதாரம் அவர் கண்டுபிடிச்ச ஒரு நாத்திய விதி. என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க சூனியம் கண்ணேர்னு ஒரு மறைமுகமான பாதிப்பு இருக்கு, விரும்பிய நேரத்தில் செய்ய முடியாது, அல்லாஹ் நானாக செய்ய முடியும், அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலன்னு ஷார்ட்டாக முடிஞ்சு போச்சு. அது அந்த ரெண்டும் நம்முடைய டாபிக் இல்லை, அது ரெண்டும் நம்ம முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை, செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்ட காரியம். அப்போ அதில் போய் நுழையக்கூடாது. இவர் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சி அழகாக ஒரு விதியை அவராக கண்டுபிடிச்சு ஒன்று சொல்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கத்தியால் குத்தணும், கம்பால் அடிக்கணும், அப்படித்தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். எந்த துணை சாதனங்களும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அது அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னு சொல்றார். இது குரானா? இது ஹதீஸா? இது நாத்தியன்ல கண்டு நாத்தியன் சொல்லுவானே. இது எத கத்தியால குத்துனாதான் வலிக்கும், கம்பால் அடிச்சாதான் வலிக்கும், பாதிப்புங்கிறது இந்த துணை சாதனங்களை வச்சுதாங்கிறத கற்பசாமி சொல்லுவான், கந்தசாமி சொல்லுவான், அல்லாஹ்வ நம்பாத தீக்காக்காரன் சொல்லுவான், அதையே நீ சொல்றியே. அப்ப இது என்னமோ வகி மாதிரி எடுத்து இதை அடிப்படையா வச்சு அப்ப பாதிப்பு மறைமுகமான பாதிப்பு இருக்குன்னு சொன்னா நீ முஷ்ரிக்கு காஃபிரு. அப்ப இது என்ன அறிவு தானே? பாதிப்பு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க கத்தியை தாண்டி கம்பை தாண்டி ஒரு மறைமுகமான பாதிப்பு இருக்கு, அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்புறதுதானே ஈமான். அதை மறுத்து கத்தி கம்பால தான் பாதிப்பு சொன்னா அப்ப நீங்க எதை வச்சு இந்த ஹதீஸ்களை மறுக்கிறீங்க? எதை வச்சு? அந்த நாத்திய வாதத்தை வச்சு. அப்ப இது என்ன ஒரு மனிதனுடைய சிந்தனை தானே? இது கத்தி கம்பால தான் பாதிப்பு வரும், வேற எதுவுமே வராதுங்கிறது அது அல்லாஹ் ரசூல் சொன்னதாது, அது அவன் சிந்தனையில விளைஞ்சது. அப்ப சிந்தனையை கொண்டு நபிமொழிகளை மறுக்கிறது மட்டும் இல்லாம அம்புட்டு மக்களை முஷ்ரிக்கு காஃபிரு அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்ப இது என்ன குரானை வச்சு மறுக்கிறதா? ஏமாந்து போறாங்க மக்கள், அப்பாவி மக்கள். குரானை வச்சு அப்பாவி மக்கள் பாக்குறது என்ன? ஆமா கத்தி கம்பால தானே பாதிப்பு வரும், அதுதான் அறிவா? அதை தாண்டி அல்லாஹ் ரசூல் சொல்றதானங்க அறிவு. அப்ப அதையும் சேர்க்காம இந்த மாதிரி மறுக்கிறான். அப்ப இது என்ன குரானுக்கு முரண்? குரானுக்கு முரண்கிறது பொய், நடிக்கிறீங்க, பொய் சொல்லுறீங்க. குரானுக்கு முரண், உங்க அறிவுக்கு முரண். அறிவை வச்சு நபிமொழிகளை மறுக்கிறீங்க. அதை வெளிப்படையா சொன்னா மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, மறுத்துட்டு போயிருவாங்க, பழிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்பாவி மக்களுக்கு கூட மண்டையில பட்டுரும், ஆஹா அறிவை மச்சில ரசுல்லாவுடைய அதீச மோதுறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒண்ணு. அடுத்து போன ரமலான்ல அவங்க பேசின விஷயத்தை பாருங்க. அதாவது அறிவுதான் தனக்கு அடிப்படைங்கிறத வெளிப்படையா சொல்லல, ஆனா இவங்களுடைய மூதாதையர் மோத்தஸ்லாம் அதை வெளிப்படையா சொல்லிட்டார்கள். ஏன்னா அறிவு தான் அடிப்படை. போன ரமலான்ல அவர் பேசுறத பாருங்க, என்ன சொல்றாரு? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்வானே ஆனால், அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்றான். அப்படி சொன்னா நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் இருக்குன்னு சொன்னா நம்பிடணும். அதுல சோதிக்க முடியிற விஷயம், சோதிக்க முடியாத விஷயம், சோதிக்க முடிஞ்சு முடியிற விஷயமா இருந்தா சோதித்து பார்த்து நம்பணும், சோதிக்க முடியாத விஷயமா இருந்தா அப்ப நம்ம அப்படியே நம்பணும். இப்படி அல்லாஹ் சொன்னதுல பிரிக்கலாமா? மனுஷன் சொன்னதுல பிரிக்கலாம். அல்லாவோ அல்லாவுடைய தூதரை சொன்னா நம்பிடணும். அங்க என்ன சோதனை இருக்கு? சோதனை அங்க என்ன வேண்டி இருக்கு? டெஸ்ட். அப்ப இது அறிவை கொண்டு மார்க்கத்தை அணுகிறது தானே. இதை வந்து அவரே என்ன செஞ்சிருக்காரு, பேசி இருக்கிறாரு போன ரமலான்ல. இதை நீங்க பாருங்க.
பல நம்பிக்கைகள் இருக்கிறது, அல்லாஹ் சொல்லிவிட்டால் சோதனைக்கு உட்படாத விஷயங்களாக இருக்குமையானால் அதை சோதனைக்கு உட்படுத்தாமல் நம்பணும். சில விஷயங்கள் இருக்கிறது சோதனையை உட்படுத்த முடியும், சோதிச்சு பார்க்க இயலும். அப்படியான விஷயங்கள் சொல்லப்படுமையானால் அதை சோதிச்சு பார்த்து அது உண்மையா பொய்யாண்டு கண்டுபிடிச்சுதான் நம்பணும். சோதனைக்கு உட்படுற விஷயங்களை வந்து குருட்டுத்தனமா என்ன செய்ய முடியாது.
அல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறதுதான் ஈமான். ஆனா அல்லாஹ் சொன்னதிலேயே சோதனைக்கு உட்படுத்துற விஷயமாக இருந்தால் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும், சோதனைக்கு உட்படுத்தாத விஷயமாக இருந்தால் அப்ப சோதனைக்கு உட்படுத்தாம நம்பணும். அப்ப அல்லாஹ் சொன்னதையே சில விஷயத்தை சோதனைக்கு உட்படுத்துவோம், சில விஷயங்கள் நாங்க சோதனைக்கு உட்படுத்த மாட்டோம், சில விஷயங்களை சோதனைக்கு உட்படுத்தி தான் நம்புவோம். சரி, சோதனைக்கு உட்படுத்துறீங்க, உங்க அறிவுக்கு படல, அல்லாஹ் சொன்னதை மறுத்துருவீங்களா? இதுவா ஈமானு? இதைத்தான் சொல்றது. அறிவை வச்சு மார்க்கத்தை அணுகிறீர்கள், வகியை அணுகிறீர்கள். அப்ப இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வகியை மட்டும் பின்பற்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் செஞ்சுட்டு குரானை வச்சுதான் நாங்க அதீசம் மறுக்கிறோம் சொன்னா அறிவில்லாத பாமர மக்கள் வேண்டால் ஏமாறலாம். ஆனால் இந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக அறியக்கூடிய மக்கள் இந்த ஃபித்னால போய் உழுக மாட்டாங்க. இது ஒண்ணு. இப்ப அடுத்து பாருங்க, இஸ்லாத்துல வந்து எல்லாமே லாஜிக்கா. இஸ்லாத்துல எல்லா அறிவுபூர்வமான மார்க்கம் தான் இஸ்லாம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இஸ்லாம் அறிவுபூர்வமானது, நம்முடைய அறிவு சரியாகவும் இருக்கும் தப்பாகவும் செய்யும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அறிவுக்கு ஒத்து வரலன்னா அது இஸ்லாமே இல்லை, தான் அறிவுக்கு ஒத்து வரலன்னா அது அதிசை இல்லை, அது வகியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? லாஜிக்கு ஒத்து வரணும். ஒத்து வந்தா தானே அது சரி. இஸ்லாம் வந்து அறிவுபூர்வமா இருக்கும்ல, இஸ்லாம் அறிவுபூர்வமானது, உங்க அறிவு அறிவுபூர்வமானதா? அப்ப இது சம்பந்தமாக அவர் பேசக்கூடியதை நீங்கள் பாருங்கள்.
செஞ்சு கேட்ட சொல்லி கேட்டா கிறுக்குத்தனமா நம்மள இது பண்றோம். அறிவுபூர்வமா பேசுகிறார்கள், அறிவுபூர்வமா தான் பேசணும். அறிவுபூர்வமா பேசுறது ஒரு கேவலமா, இவர்கள் அறிவுபூர்வமான வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது புகழா இகழா? அறிவுபூர்வமா பேச நல்லதா கெட்டதா? அறிவு கெட்டத்தனம் அவர்கள் பேசிக்கொண்டு இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா அறிவு லாஜிக்கா பேசுகிறார்கள். லாஜிக்கா தான் பேசுறது, இஸ்லாத்துல லாஜிக் தான், எல்லாம் உண்மை அப்படித்தான் இருக்கும்.
இஸ்லாத்துல எல்லாமே லாஜிக் தான், லாஜிக்கா தான் பேசணும். இப்படியே லாஜிக்கா பேசி பேசி தானே ஹதீஸ்கள் எல்லாம் காலியாகிட்டு வருது, ஹதீஸ்கள் பூரா மறுக்கப்படுது. அப்ப இதுல இருந்து நீங்கள் புரியலாம் என்ன மனசுல இருக்குது. லாஜிக்கா தான் சிந்திக்கணும், அறிவுபூர்வமா தான் பார்க்கணும். அறிவுபூர்வமா பார்த்து வகையை மெய்ப்படுத்தினா பரவாயில்லை, இஸ்லாத்தை மக்களுக்கு நிறைய சொன்னா பரவாயில்லை, ஹதீஸ்களை எல்லாம் காப்பாத்தினா பரவாயில்லை. ஆனா லாஜிக்கா நாங்க யோசிக்கிறோம், அறிவுபூர்வமா சிந்திக்கிறோம் சொல்லிட்டு பண்ற வேலை என்ன? இது நாள் வரைக்கும் நம்பி வந்த சகியான நபி மொழிகளை எல்லாம் மறுத்துக்கிட்டு திரியறாங்க. அவ கேட்டா லாஜிக்கா அப்ப என்ன வழங்குது? அறிவை வச்சு மார்க்கத்தை மறுக்கிறாங்க, அறிவை வச்சு அதீசம் மறுக்கிறாங்க. அப்ப இப்படி செஞ்சுட்டு குரானுக்கு முரண் சொல்லி நாங்க மறுக்கிறோம், அறிவை வச்சு மறுக்கல என்று சொன்னால் மக்கள் அதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது அன்பான சகோதரர்களே, இந்த குரானுக்கு முரண், குரானுக்கு முரண் என்று சொல்லித்தான நபிமொழிகளை மறுக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரான்ல ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான். என்ன? குரானை வழிகேடர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். இப்படி அல்லாஹ்வே குரான்ல சொல்லி இருக்கிறான். குரானை தூக்குறவங்க எல்லாம் நேர்வழி உள்ளவங்க கிடையாது. அந்த குரானை சரியான அடிப்படையில் தூக்குறவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். நமக்கு முன்னாடி உள்ளவங்களாம் குரானை எப்படி தூக்குனாங்க? நபிமொழிகளை மறுக்கிறதுக்கு தூக்குனாங்களா? நபிமொழிகளையும் குரானையும் இணைத்து விளங்கினார்கள், ரெண்டையும் தூக்குனாங்க. ரெண்டுமே வைங்கிறப்ப ரெண்டையும் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, குரான் எதுக்கு தூக்கப்படுது? நபிமொழிகளை எல்லாம் தூக்கி கடாசுவதற்கு குரான் தூக்கப்படுது. அப்ப இத அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான், வழிகேடர்கள் திருமறை குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, ஃபித்னா செய்யக்கூடியவங்க குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மிஸ்யூஸ் தான் நடக்குது. குரான்ல 7வது அத்தியாயம் 7வது வசனம் அது அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அன்சல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத்துன், அவனே உங்கள் மீது, நபியே உங்கள் மீது வேதத்தை அருளினான். இந்த வேதத்தில் உறுதி செய்யப்பட்ட தெளிவான வசனங்களும் இருக்கிறது. வஹுர் முத்தஷாபிஹாத், இன்னும் சில வசனங்கள் குரானில் இருக்கிறது, அது முத்தஷாபிஹாத், பல பொருள் தரக்கூடிய வசனங்கள். முத்தஷாபிஹாத்னா என்ன? பல பொருள் தரக்கூடிய வசனங்கள். இப்படி குரான்ல ரெண்டு வசனங்கள் இருக்கு, நேரடியாக ஒரு பொருள் தரக்கூடிய வசனங்களும் இருக்கும், பல கருத்து தர்ற மாதிரியான வசனங்களும் இருக்கும். யாருடைய உள்ளத்திலே வழிகேடு இருக்கிறதோ, அவங்க என்ன செய்வாங்க? தெளிவான ஆதாரங்களை விட்டுருவாங்க. நெத்தியில் அடிக்கிற மாதிரி தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய ஆதாரங்களை விட்டுருவாங்க, அதை மறுத்துருவாங்க. அதை எதை பின்பற்றுவாங்கன்னு கேட்டா, இந்த பல பொருள் தர்ற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த வசனங்களை இவர்கள் பின்பற்றுவார்கள். அவன் பார்ப்பான், ஆஹா நம்ம கொள்கைக்கு ஒத்து இருக்குது. உண்மையில அவங்க கொள்கைக்கு ஒத்து இருக்காது, அவங்க கொள்கைக்கு அந்த வசனம் ஒத்து இருக்காது. ஆனா பார்த்தா அவங்க கொள்கைக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியும். ஆனா உலமாக்களை உடச்சி எறிஞ்சிருவாங்க, உங்க கொள்கை அது சொல்லல அப்படிங்கறத அறிஞர்கள் தெளிவுபடுத்திடுவாங்க. ஆனா பார்த்தா என்ன செய்யும், அவங்க கருத்து மாதிரி இருக்குமா, தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு இந்த என் கொள்கை இந்த வசனம் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு அவங்க காட்டுவாங்க. எல்லா வழிகேடர்களும் குரான் வசனத்தை தூக்கி தூக்கி அவங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கெல்லாம் குரான் வசனத்தை ஆதாரம் காட்டி இருக்கிறாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பார்த்தா அவங்க கொள்கைக்கு ஒத்து மாதிரி தெரியும், உடனே அதை ஃபாலோ பண்ணிடுறது. எதுக்கு அந்த மாதிரியான வசனங்களை இவங்க ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? இப்திகா அல் ஃபித்னத்தி வப்திகா அத்தாவீலி, குழப்பத்தை நாடியும் அதனுடைய தப்பான விளக்கத்தை தேடியும் இவ்வாறு அந்த வசனங்களை நாடி செல்கிறார்கள். அப்ப ஃபித்னா செய்பவர்கள் குரானை தூக்குவாங்க, குரானை தனக்கு ஆதாரமா காட்டுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதை நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு நடக்கிறது என்ன? ஃபித்னா தானே. என்ன ஃபித்னா? ஃபித்னாங்க எதுங்க பெரிய ஃபித்னா? முஸ்லீமை காஃபிர்னு சொல்றதும், மூமினுக்கு பின்னாடி தொழக்கூடாதுங்கிறதும், முஸ்லீம்கள் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் இராருங்கிறதும், இதுதானே ஃபித்னா? அப்ப இதெல்லாம் என்னது? ஏதோ தர்கா வணங்குறவங்களும் மௌலு அந்த மக்களை கிடையாது அப்படி சொன்னா அல்லாஹ் ரசூல் சிர்க் வச்சு செய்யறாங்க அப்படிங்கறலாம், அவங்கள முஸ்லீம் காஃபிருன்னு சொன்னா இது என்ன? அல்லாஹ்வுக்கு சிர்க் வைக்காத, இணை வைக்காத, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய, அல்லாட்ட மட்டும் துவா செய்யக்கூடிய மக்களை பார்த்து காஃபிர் முஸ்லீம் ஒரு ஃபித்னாவா இல்லையா? இந்த ஃபித்னாவுக்கு அவங்க எதை காட்டுறாங்க? ஹதீஸ்களை மறுக்க வேண்டியது, தெளிவான முஹக்கமான ஆதாரங்களை விட வேண்டியது, தன்னுடைய கொள்கைக்கு ஒத்துவர மாதிரி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வசனங்களையெல்லாம் எடுத்துக்காட்டி குரானுக்கு முரண்னு காட்ட வேண்டியது. அப்ப இது ஃபித்னாவாதிகள் செய்வார்கள், வழிகேடர்கள் செய்வார்கள். அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான், மிஸ்யூஸ் இன்னைக்கு நடக்குது. குரானை வச்சுதான் ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு குரான் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, புகாரியில 4547வது ஹதீஸ், அகமதுல 23079வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. எந்த வசனத்தை? அந்த குரான் வசனங்களை வழிகேடர்கள் ஃபித்னாவாதிகள் தாங்க ஒழுகிக்கு ஒத்துவர மாதிரி அவனுக்கு தெரிஞ்சா அதை வச்சு ஆதாரம் காட்டிடுவான், குரானையே தன் வழிகட்ட கொள்கைக்கு ஆதாரம் காட்டுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு சொல்றாங்க. இந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு அப்புறம் சொல்றாங்க, ஃபைதா ராயித்துமுல்லதீன யுஜாதிலூன ஃபீஹி, இந்த குரானில் யாராவது தர்க்கம் செய்வதை நீங்கள் கண்டால், என்ன தர்க்கம், வஹி ஏத்துக்கிறதுக்கு இல்ல, ஃபித்னா செய்வதற்கும் முஸ்லீமை காஃபிராக்குறதுக்கும் நபிமொழிகளை மறுக்கிறதுக்கும் யாராவது இதிலே இந்த வசனங்களிலே தர்க்கம் செய்வதை நீங்கள் கண்டால், ஃபஹுமுல்லதீன அனல்லாஹு அஸ்ஸவஜல்ல, அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இந்த வசனத்திலே வழிகேடர்கள் என்று, ஃபஹதரூஹும், அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் அதை எப்படி சொல்றமா, ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், உள்ளத்துல நோய் உள்ளவர்கள். இந்த நடக்கிற வேலையெல்லாம் என்னது, உள்ளத்துல நோய் தானே, விளங்காம தானே, சிந்தனை கோளாறு தானே. அப்ப அவங்க சிந்தனை கோளாறு உள்ளவர்கள், சிந்தனை நோய் உள்ளவர்கள் குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நபி சொல்றாங்க, குரானை வச்சு யாராவது தர்க்கம் பண்ணா, குரானை தூக்கிட்டு யாராவது தர்க்கம் பண்ணுவதை நீங்கள் கண்டால், அவர்களைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறான், அவங்க விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்கள். நபி அவர்களும் எச்சரிக்கிறாங்க, குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப குரானுக்கு முரணி யாராவது வந்தா நம்பிராதீங்க, ஏமாந்துடாதீங்க. குரான் 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 மேல உள்ள மதிப்புல நபி மொழியை மறுத்து மக்களை முஷ்ரிக்காக்கிறாதீங்க. இது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே, என்ன தெளிவு, வழிகேடர்கள் குரானை தூக்குவாங்க, குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நபி மொழிகளை மறுப்பாங்க. இது தெளிவான அடையாளங்க, நபியுடைய வாயால வந்த அடையாளம். என்னது, நபி மொழிகளை மறுக்கிறதும் குரானை தூக்குறதும் ஃபித்னா செய்யறதும் வழிகேடர்களின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நபியுடைய சொல்ல மதிக்கணுமா இல்லையா? குரானுக்கு முரண் சொல்லி ஒரு ஆள் நபி மொழிய, சரியான நபி மொழிய தூக்கி எறிய சொன்னா அப்ப எப்படி உடனே நீங்க நம்புவீங்க? எப்படி அதுல நீங்க நம்பிக்கை வச்சு முஸ்லீமுடைய ஈமான்ல கை வைப்பீங்க? நீங்க சமுதாயத்தை எப்படி தேவையில்லாம பிளவுபடுத்துவீங்க? உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 3344 ஹதீஸ், முஸ்லீம்ல 1773 ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் உருவாகும், என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் உருவாகும், எக்ரோ உணல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை ஓதுவாங்க, லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், ஆனா அந்த குர்ஆன் அவங்களுடைய தொண்டைக்குழியே கிடக்காது. குர்ஆனை ஓதுவாங்க, எப்படி ஓதுவாங்க, இன்னும் சில ஹதீஸ் வந்து ரத்தபன் அப்படி இனிமையா ஓதுவாங்க. குர்ஆன் வசனத்தை படிக்கிறத கேட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஹா, இவர்லங்க அறிவாளி, இவர்லங்க குர்ஆனை படித்தவர், தெரிஞ்சவர்னு சொல்லி அந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனா குர்ஆனை நிறைய மக்கள்கிட்ட ஹக்கையெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பை வாங்கினவங்க தான் இந்த ஃபித்னாவை செய்யறாங்க. அப்ப அது ரொம்ப டேஞ்சர். அப்ப இந்த மாதிரி குர்ஆனை ஓதுவாங்க, தொண்டைக்குழியை கிடக்காது. அதுக்கு என்ன அர்த்தம், குர்ஆனை ஓதுவாங்க தொண்டைக்குழியை கிடக்காதுன்னா அந்த குரான் என்ன அர்த்தம் சொல்லுதுங்கிறத மனசுல புரிஞ்சு சொல்ல மாட்டாங்க, நாக்கில வசனங்கள் மட்டும் வரும். ஆனா அந்த குரானுடைய அர்த்தத்தை அவங்க விளங்க மாட்டாங்க, அர்த்தம் விளங்காது. அத நபி அவர்கள் முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்ல சொல்றாங்க, 1773, அந்த வழிகட்ட கூட்டம் சமுதாயத்தில் உருவாகுமே அது குரான் தனக்கு சாதகமானது என்று நினைக்கும், வஹுவா அலைஹிம், ஆனால் அந்த குரான் அவங்களுக்கு எதிராக இருக்கும், குரான் அவங்களுக்கு எதிராக இருக்கும், ஆனால் தனக்கு சாதகமானது என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்போ குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க வழிகேடர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, தனக்கு எதிராக இருந்தும் கூட அந்த குரான் வசனத்தை வளைப்பார்கள், அதை சாதகமானது என்ன நினைப்பார்கள். அப்போ குரானுக்கு முரண் சொல்லி நபி மொழியை போய் குரானில் மோத விட்டா இதுவே தெரியுது, இதுவும் வகி இதுவும் வகி, இதை கொண்டு போய் அதோட மோத விடுறாங்கன்னா அப்ப இவங்க வழிகட்ட கொள்கைக்கு குரானை சாதகமாக்குறாங்க. ஆனா குரான் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும், குரானுக்கு எதிரான ஆதாரங்களும் இருக்குது, அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப இது ஒரு அடையாளம், குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இரண்டாவது, ஹதீஸை மறுப்பாங்க, குரானை ஓதி எதை மறுப்பாங்க, ஹதீஸை மறுப்பாங்க. இதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகட்ட கூட்டத்துக்கு அடையாளமா சொல்றாங்க. புகாரியில 3606 ஹதீஸ், என்ன ஒரு சம்பவம்னா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட எப்போ பார்த்தாலும் தீமை எப்படி இருக்கும், பின்னாடி தீமைகள் உருவாகுமா? இப்படி தீமைகள் சம்பந்தமாகவே கேட்பாங்க. எதுக்கு கேட்குறாங்க? தீமை செய்கிறதுக்கா? நல்லது நல்லது நம்ம செய்வோம், தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதில் போய் உளுந்துட மாட்டோம்ல, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறலாம். அப்போ அதுக்காக என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க, அல்லாவின் தூதர் பிற்காலத்தில் தீங்கு வருமா, என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும், இப்படி இதை பற்றியே கேட்பாங்க, அதில் விட்டு விலகிறதுக்காக. ஹுதைஃபா ரலியல்லாஹுங்க அப்போ அந்த மாதிரி கேட்டுட்ருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கலப்படமும் இருக்கும், ஒரு சமுதாயம் உருவாகும், முஸ்லீம்களும் இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம்களோட கொஞ்சம் கலப்படமாயிரும், கலப்படம் வந்துருங்கிறாங்க நபி அவர்கள். மூமின்களோட கொஞ்சம் ஈமான் இல்லாதவங்க வழிகேடர்களும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கலந்துருவாங்க அப்படின்றாங்க. அவங்க யாரு? அவங்க என்ன காஃபிர்களா? உங்களை மாதிரியே தொழுவாங்க, உங்களை மாதிரியே நோன்பு வைப்பாங்க, குரானை ஓதுவாங்க, குரான் எல்லாம் ஓதுவாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க. உங்க தொழுகையும் அவங்க தொழுகையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன தொழுகிறோம் நினைப்பீங்க. அப்படி தொழுவாங்க, அமல்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அல்லாவே இல்லம்பாங்களா? அதையும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சிறுக்கு வைப்பாங்களா? அதையும் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? குரானை மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு அடையாளம் நபி சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, கவுமுன் எஸ்தன்னு பி கைரி சுன்னத்தி, நான் காட்டாத வழியை அவர்கள் காட்டுவார்கள். என்னுடைய சுன்னத்து ஒரு சுன்னத்து இருக்கும், அந்த சுன்னத்தை எடுக்க மாட்டாங்க. ஓ யஹூது நபி கைரி ஹதி, நான் காட்டாத வழியை காட்டுவார்கள். தாரிஃபு மின்ஹும் துன்கீர், அவங்க ஒரே கெட்டவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட நல்லதையும் நீ காண்பாய், கெட்டதையும் காண்பாய். அப்போ நிறைய நல்ல மொழிகளும் இருக்கும். இந்த மாதிரியான சுன்னத்தை புறக்கணிக்கிற ஒரு கெட்ட குணமும் இருக்கும், ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய ஒரு கெட்ட வழியும் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ தெளிவாக தெரியுதா இல்லையா? இது வழிகேடுங்கிறத நபியுடைய வாயிலிருந்து அல்லாஹ் தெளிவுபடுத்துறானா இல்லையா? ஹதீஸை மறுக்கிறது, குரானை தனக்கு சாதகம் நினைச்சு அந்த குரானை வச்சு காட்டுறது, குரானை வச்சு ஹதீஸை மறுக்கிறது, இது வழிகேடர்கள் செஞ்சது. இதை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க, முஸ்லீம்ல 9வது ஹதீஸ், முஸ்லீம்ல 9வது ஹதீஸ் என்னன்னா, ரெண்டு தாபீன்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இப்போ சந்திக்க விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஊரில் பசரா ஈராக் தானே, இந்த பசரா பார்த்தீங்கன்னா ஈராக், ஈராக்கில் தான் எல்லா குழப்பமும் வந்துச்சு. இந்த ஹதீஸை மறுக்கிறது, இந்த ஹவாரிஜிகள் உருவானது, முஸ்லீம்களை காஃபிர் பட்டம் கொடுக்கறது, இன்னைக்கு நடக்கிற அம்புட்டு குழப்பமும் வந்தது பூரா ஈராக்கில் தான். அது தனியாக பேச வேண்டிய டாபிக், அது விரிவான சொல்ல பிற்காலத்தில் பேசுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு விதியை மறுக்கிற கூட்டமும் அங்கே வந்துருச்சு. விதியெல்லாம் அல்லாஹ் எல்லாமே வந்து புதுசு புதுசாக நடக்கிறது, அல்லாஹ் ஏற்கனவே நாடி எழுதி அப்படி எதுவுமே நடக்கலை. புதுசு புதுசாக ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான்னு அவனா செய்கிறான், ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னா அப்போ உருவாயிருக்குது, முன்னாடிலாம் அல்லாஹ் டிசைட்லாம் பண்ணலை. இப்படி விதியை மறுக்கக்கூடிய கூட்டம் பசரா அவ்வளோ உருவாயிருச்சு. அப்போ இந்த ரெண்டு பேரும், எந்த ரெண்டு பேர், அந்த விதியை மறுத்தவர் யாருன்னா மஹபதுல் ஜுஹனி அப்படிங்கிற ஆள், விதியை மறுத்தவர் மஹபதுல் ஜுஹனிங்கிறவன், அவன் பூசா ஒரு கருத்து சொல்லிட்டான். அப்போ ரெண்டு பேர் யஹிபுன் யாமர் ஹுமைதுபின் அப்துல் ரஹ்மான் ஹம்யரி, இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஹஜ் உம்ராவுக்காக வர்றாங்க. அப்போ மதீனாவுக்கு வர்ற வழியில் நம்ம நபித்தோழர்கள் யாரையாவது சந்திச்சு இந்த விதியை மறுக்குதே இந்த கூட்டம், மஹபதுல் ஜுஹனிங்கிற ஒருத்தவன் அந்த ஒருத்தவன் வந்து சொன்னோடனே அம்புட்டு நாசமாக போச்சு, அப்படியே அந்த கூட்டமே நாசமாக போயிடும். அவனுக்கு பின்னாடி நிறைய ஒரு கூட்டம் உருவாகி ஒரு கூட்டம் உருவாயிருச்சு, விதியை மறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிருச்சுங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வித்து ஒரு ஆள் தான். இப்படி வந்து எல்லா வழிகட்டுக்கும் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. எல்லா வழி இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ ஃபிர்காக்கள் உருவாகிருக்கு, ஷியாக்கள் உருவாகிருக்கிறாங்க, ஹபாரிஜ் உருவாகிருக்காங்க, எல்லாம் உருவாகிருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவர் அந்த கருத்தை வச்சோடனையும் அதை நம்பி ஏமாந்து போய் விழுந்தது தான், அப்படியே ஒரு ஃபிர்காக்கள் உருவாகி போச்சு. இப்போ இந்த மாதிரி விதியை மறுக்கிறாங்க இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொன்னோனையுமே இபுன் அப்பா இப்போ அப்துல்லா பின் உமர், உமர் அலி அவங்களுடைய மகன், அவங்ககிட்ட இந்த தகவலை சொன்னோனையுமே எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. யா அபா அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான் அவர்களே, இன்னும் கது லஹர கிபலனா நாசுன், எங்கள் ஊரில் சில பேர் உருவாகிருக்கிறாங்க, எக்ரவுனல் குரான், இது எங்க இருக்கு? முஸ்லிம்ல 9வது ஹதீஸ், யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், வயத்தகஃபரூனல் இல்ம. இஸ்லாத்துல மூடலா விடப்பட்டிருக்கும் இல்லையா, மூடலா விடப்பட்டிருக்கும். அது முஸ்லீமுக்கு தேவை இல்லைங்கிறனால அதை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக விளக்காம சைலண்டா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நுட்பமாக உள்ள விஷயங்கள் தொழுதம்மா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தம்மா, துவா செஞ்சம்மா, நல்ல காரியங்கள் இப்படி போகாம ஆய்வுங்கிற பேர்ல மூடலாக நம்ம அறிவுக்கு மறைக்கப்பட்ட அந்த விஷயங்களில் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுறாங்க, அவங்க காற்று ஆதார் என்னது? குர்ஆனை ஓதுறதுதான். குர்ஆன் வசனங்கள் பத்தி விதியை மறுத்துட்டு, விதி இல்லை, விதியை நம்ப கூடாது, எல்லாம் நம்ம நாட்டப்படி தான் நடக்குது, முன்னாடி எதுவுமே டிசைட் பண்ணலங்கிறதுக்கு குர்ஆனையும் ஆதாரம் காட்டுச்சு அந்த கூட்டம். அப்ப அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, குர்ஆனை ஓதுறாங்க இந்த பாவிகள், ரகசியம் மார்க்கத்தில் சைலண்டா விடப்பட்ட, அதுக்குள்ள மூழ்க கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள்ல மூழ்கிறார்கள், அதுல மூக்க நுழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் அப்துல்லா பின் உமர் அலியல்லான் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, உலாயிக், நீ அவர்களை கண்ட, அவங்க முஸ்லீம்கள் தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தாங்க, ஹதி குர்ஆனை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க அறிவுக்கு ஒத்து வராத ஹதீஸ்களை எல்லாம் மறுத்தாங்க, ஒத்து வந்த ஹதீஸ்களை ஏத்துக்கிட்டாங்க, தொழுதாங்க, வணக்க வழிபாடுகள்லாம் செஞ்சாங்க, நபி தோழருடைய காலத்திலே உருவாயிருச்சு இந்த வழிகேடுகள் எல்லாம். அப்ப இந்த மாதிரி வந்தோனையுமே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபைதா லகீத உலாயிக், அந்த நபர்களை நீங்கள் சந்தித்தால் சொல்லிருங்க, அன்னி பரீஉ மின்ஹும் அன்னஹும் புராஉ மின்னி, நான் அவர்களை விட்டு விலகியவன், அவர்கள் என்னை விட்டு விலகியவர்கள், அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் மேல் ஆணையிட்டு அவர்கள் இந்த மாதிரியான கருத்துடையவர்கள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வச்சு அதை தர்மம் செய்தாலும் கூட விதியை நம்புற வரைக்கும் அவர்கள் அவருடைய தர்மத்தை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லிட்டு விதியை நம்பணும் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் தான் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்தாரு, ஈமான்னா என்னன்னு கேட்டாரு, அப்ப நபி சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்புறது, வானவர்கள் நம்புறது, தூதர்களை நம்புறது, விதியில் தூமின பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, விதியில் நன்மை கெட்டது அனைத்தும் விதியால் ஏற்படுகிறது என்று நீ நம்ப வேண்டும் அப்படின்னு ஹதீஸ் தான் என்ன செய்யறாரு அப்துல்லா பின் உமர் அவர்கள், குர்ஆனை தூக்கி அந்த வழிகட்ட கூட்டத்துக்கு ஹதீஸை வச்சு சொல்லி அந்த கூட்டம் வழிகட்ட கூட்டம்ங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப இதுல என்ன விளங்குது, குர்ஆனை வழிகேடர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்கள், அது விளங்குதா உங்களுக்கு? குர்ஆனை வழிகேடர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்கள், நபி மொழிகளை ஏத்துக்கிட்டா அந்த வழிகேடு வேகாது, வழிகேடு வராது, அப்ப நபி மொழிகளை ஏத்துக்கிறது இல்லை. இப்ப நபி மொழியில வச்சு சொன்னோன்னு தான் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அந்த ஃபித்னாவுக்கு பதில் சொல்றாங்க, நபி கிட்ட இப்படி வந்தாங்க ஜிப்ரீல், நபி இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், அந்த வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளம் என்ன சொல்லப்படுது, எத்த கஃபரூனல் அல்ம, ஒரு மூடலான விஷயத்தில் மூழ்குகிறார்கள். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையும் பாருங்களேன், அதுதான் என்னது சிறுக்கு. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எது வந்து முஸ்லீமுக்கு சம்பந்தம், சூனியங்கிறது சூனியக்காரனோட உள்ளது, நமக்கு சம்பந்தமே இல்லை, கண்ணீரங்கிறது முஸ்லீம் செய்யக்கூடிய காரியம் இல்லை, பராமப்படக்கூடாது. அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தடுத்து நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு மூடலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயத்துல எல்லாம் நான் ஆய்வு பண்ண போறேன்னு உள்ளக்க நுழைஞ்சு, அறிவுக்கு புலப்படாத உள்ளக்க நுழைஞ்சு அதை மறுத்து நபிமொழிகளில் கை வச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாம் காஃபிர் முஸ்லீக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஃபித்னா உருவாகி இருக்கிறது. அப்ப இதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, குர்ஆனுக்கு முரண் என்ற வாதத்துக்கு பின்னால் அறியாம இருக்கும், மனோ இச்சை இருக்கும், சுய சிந்தனையை வச்சுதான் நபிமொழிகளை மறுப்பாங்களே தவிர குர்ஆன் அவங்க சொன்னா குர்ஆன் இருக்காது அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக விவரிக்கிறது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்றாங்க பாருங்க, திருமதியில 2600வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பயான் பண்றாங்க, அந்த உரையை கேட்டாலே கண்கள் எல்லாம் கலங்கும். எப்படிப்பட்ட உரை? ரொம்ப உருக்கத்தோடு உள்ளங்கள் எல்லாம் அப்படியே கவலைப்படும் அந்த மாதிரியான ஒரு உரை. அதை கேட்கும் போதே சஹாபாக்கள் குழங்குது, யாரோ நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு கடைசியா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹி அவங்க பேசுறாங்க. விருந்து பிரிந்து செல்லக்கூடியவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போல அளவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க சஹாபாக்களே கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிரிஞ்சு போறவர் பேசுற மாதிரில இருக்குது, நீங்க எங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றீங்க, என்ன எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல இந்த சமுதாயத்தை விட்டு பிரிய போறாங்க, மரணிக்க போறாங்க. அப்ப ஒரு உருக்கமான உரை ஆற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான ஒன்று சொல்லுங்கன்னு ஒரு முக்கியமா ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்லப்பட்ட ஒரு வழிகாட்டல். என்ன சொன்னாங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின்கும் பாதி, எனக்கு பின்னால் உங்களில் யார் வாழுகிறாரோ அவர் அதிகமான முரண்பாடுகளை காண்பார். எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு வரும், இது சரியா அது சரியா, அது ஈமானா இது ஈமானா, இப்படிலாம் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகளை நீங்கள் கண்டால் அழைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீன் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் என்னுடைய சுன்னத் வழியையும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களின் வழியையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் அவாஜித், கடவாய்ப்பொருட்களால் பலமாக படித்து பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த சுன்னாவை. இன்னைக்கு நடக்கிற சண்டை எதுல? சுன்னாவுல. இந்த காலத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த ஃபித்னா, அதுவும் ரமலான்ல இனி நடக்க போற இந்த ஃபித்னா இருக்குதே, அது எதுல? இந்த ஹதீஸ்களில் கை வைக்கிற மேற்று சுன்னாவை எல்லாம் மறுக்கிறது. நபி சொன்னாங்க, கருத்து வேறுபாடு வருதா, என்னுடைய சுன்னாவை பற்றி பிடியுங்கள், என்னுடைய வழிமுறையை, என்னுடைய நபிமொழிகளை, என்னுடைய வழிகாட்டல்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தெளிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எதை சொல்லல? குரான சொல்லல. ஏன் சொல்லல? குரான் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய வழிகேடுகள் அனைத்துமே குரானை மிஸ்யூஸ் பண்ணும். அந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தும் நபிமொழிகளை மறுக்கும். அப்ப அந்த வழிகேடுகளை பிரிச்சு காட்டுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் என்ன? என்னுடைய வழிமுறையை பற்றி பிடியுங்கள். அப்ப யார் அந்த வழிமுறையை மறுக்கிறாங்களோ அது வழிகேடு. யார் ஹதீஸ நபிமொழிகளை மறுக்கிறாங்களோ அது தெல்ல தெளிவாக நபி சொல்லிட்டாங்க, அது வழிகேடு. அந்த மாதிரியான ஒரு ஃபித்னா வரும்போது என்னுடைய சுன்னத்தை, என்னுடைய நபிமொழியை பற்றி பிடியுங்கள். அதோட மட்டும் சொல்ல, சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் வழியையும் பற்றி பிடியுங்கள். ரெண்டு அடையாளத்தை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழி, அந்த வழியை ஹலீஃபாக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த அபூபக்கர், உமர், அலி அவர்கள் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல புதுசு புதுசா ஷிர்க்கு, இந்த நபிமொழியை நம்புனா ஷிர்க்கு, இந்த ஹதீஸ நம்புனா ஷிர்க்குங்கிறாங்களே. இத சரி, ஹதீஸோட மோதுறாங்க, சுன்னாவோட மோதிட்டாங்க, இது அடையாளம் தெரிஞ்சு போச்சு. நபி தெளிவா சொன்னாங்களா இல்லையா என் சுன்னத்தை மறுப்பாங்கன்னு சொல்லி? தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது சொன்னாங்கல்ல நபி நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்குடைய சுன்னா, அவங்களும் அந்த ஹலீஃபாக்களும் நபியுடைய சுன்னத்தை தான் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட இந்த சுன்னத் இருக்கும். இன்னைக்கு உங்க கண்டுபிடிக்கிற இந்த சிற்கெல்லாம் ஹலீஃபாக்கள் சொன்னாங்களான்னு பாருங்க. ஹலீஃபாக்களே உங்க முஸ்லீக்குன்னு சொல்லணும், ஏன்னா ஹலீஃபாக்கள்லாம் நம்பி வந்திருக்கிறாங்க, ஹலீஃபாக்கள்லாம் அந்த ஹதீஸை ஏத்திருந்திருந்தாங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க சஹாபாக்கள் தாபியன்கள் அப்படின்னு இருந்தது. ரசூல் அபூபக்கர் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு இவங்க கண்டுபிடிச்ச சிறுக்கு வரல, இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய தௌஹீத் உமர் அலி உங்களுடைய ஆட்சியில இல்லை, ஹலீஃபாக்குடைய ஆட்சியில இல்லை, இமாம் புகாரியுடைய காலத்தில் இல்லை, அப்ப இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப தெல்ல தெளிவாக தெரியுது. அப்ப நபி இதுல என்ன சொல்றாங்க, யாரு சுன்னாவை பிடிக்கிறார்களோ நேர்மொழி பெறுவார்கள், எனக்கு பிறகு வரக்கூடிய கருத்து வேறுபாடு அவங்க வெற்றி பெறுவாங்க, இந்த நபிமொழிகளை மறுக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அவங்க அவங்க வந்து வழிகேட்டினுடைய அடையாளம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் இது சம்பந்தமாக பல தகவல்கள், அதாவது பிரிவினை என்றால் எது, எதுக்கு பிரியலாம், எதுக்கு பிரியக்கூடாது, இன்னைக்கு நடக்கிறது வந்து எந்த மாதிரியான ஃபித்னா பிரிவினை, ஹவாரிஜிகள்னா அவங்கள பத்தி ரசூலுல்லாஹ் இன்னும் கூடுதல் தகவல் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதை நம்ம அடுத்தடுத்த நாள்களில் பார்ப்போம் இன்ஷால்லா. இன்னைக்கு நீங்கள் சுருக்கமாக புரிய வந்து இந்த ஹதீஸுகள்லாம் சொல்லியிருக்கிறோம், இதெல்லாமே ஹதீஸுகள் தான். இந்த ஹதீஸுகள் என்னமோ நானா சுயமா இந்த ஹதீஸுகள்லாம் நம்ம சொல்லலை, சஹி என்று அந்த ஹிஜ்ரி 200-300 பதிவு பண்ணிட்டாங்க. அப்பவே நபி வழிகேட்டுடைய அடையாளத்தை சொல்லிட்டாங்க. அப்ப சுருக்கா மனசுல பதிவீங்க. குரானுக்கு ஹதீஸ் சையான ஹதீஸ் குரானுக்கு முரண்படுது, முஸ்லிம்கள் அங்கீகரித்த நபிமொழி இது நபிமொழியே இல்லை, குரானுக்கு மாத்தனை யாராவது சொன்னா இது ஒன்னே போதும், அவர் அந்த ஆள் வழிகேடரு, அவர் வழிகேடான பாதையில் போறாரு, அவர் ஆபத்தான வழியில போறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வல்லறையும் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. வாஹிர தாவனானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.